நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. ஜூன் மாதம் 30 நாள் வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கை தமிழர்களிடையே அச்சம் நீடிக்கிறது என ஐநா ஆணையர் வெளியிட்ட அறிக்கை குறித்து தமிழ் அரசியல் கட்சியினர் கருத்துக்கள் அடங்கிய செய்தி.
இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும், ஆக்கிரமிக்கப்பட்ட ஹானிகள் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும், கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும்.
சென்னையில் இளம்பெண் ஸ்வாதியை கொலை செய்தவரின் தெளிவான புகைப்படத்தை காவல்துறையினர் இன்று வெளியிட்டுள்ளனர். ஆனால் விரைவாக விசாரணை செய்யவில்லை என எழும் குற்றச்சாட்டு பற்றிய செய்தி.
சென்னையைச் சேர்ந்த பெண் பொறியாளர் ஸ்வாதி கொலையிலே எந்த விதமான முழுமையான முன்னேற்றமும் ஏற்படவில்லை.
இன்ன பிற செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாழி இளம்பரதி மற்றும் விஷ்ணுபிரியா.
கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பதவிக்கும் பிரதமர் பதவிக்கும் தான் நிற்கப் போவதில்லை என்று லண்டன் முன்னாள் மேயர் போரிஸ் ஜான்சன் கூறியுள்ளார். சக உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்திய பிறகு நாடாளுமன்றத்தின் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்ததாக போரிஸ் ஜான்சன் கூறியுள்ளார். கன்சர்வேட்டிவ் கட்சியின் அடுத்த தலைமைக்கு முழு ஆதரவை வழங்கப் போவதாக கூறிய அவர், மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பில் எந்த நிலைக்கு ஆதரவாக மக்கள் வாக்களித்தார்களோ அந்த நிலைப்பாட்டை முழுமை பெற செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
பிரிட்டனின் தொழிற்கட்சியில் யூதர்களுக்கு எதிரான மனப்போக்கு உள்ளதாக எழுந்த குற்றச்சாட்டின் விசாரணையில் அக்கட்சியில் வெறுப்பு மற்றும் அறியாமையால் ஏற்படும் அணுகுமுறைகளுக்கு ஆதாரங்கள் உள்ளதாக விசாரணை முடிவுகள் தெரிவிக்கின்றன. சில சமயங்களில் கட்சியின் சூழல் நச்சுத்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது என்ற போதும் அது யூதர்களுக்கு எதிரான போக்கால் மூழ்கிவிடவில்லை என விசாரணை முடிவுகளில் கூறப்பட்டுள்ளது.
ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலின் புறநகர் பகுதியில் போலீஸ் வாகன அணிவகுப்பு மீது தற்கொலை குண்டுதாரிகள் நடத்திய தாக்குதலில் சுமார் 30 போலீசார் மற்றும் பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காபூலின் மேற்கு புறநகர் பகுதியில் பட்டமளிப்பு விழா முடிந்து திரும்பிக் கொண்டிருந்த காவல்துறையின் பட்டதாரிகளின் வாகன மீது 2 குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இந்த வெடிகுண்டு தாக்குதல் மிக சத்தமாக வெடித்ததாக பொதுமக்கள் ஒருவர் கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் 50 பேர் காயமடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு தாலிபான் அமைப்பினர் பொறுப்பேற்றிருக்கிறார்கள்.
இஸ்தான்புல்லின் பிரதான விமான நிலையத்தில் செவ்வாய்க்கிழமையன்று நடைபெற்ற தற்கொலைப்படை தாக்குதலை நடத்தியவர்கள் ரஷ்யா மற்றும் மத்திய ஆசிய நாடுகளான உஸ்பெகிஸ்தான் மற்றும் கஜகஸ்தானை சேர்ந்தவர்கள் என்று துருக்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 40 மேற்பட்டோரை பலிவாங்கிய அந்த தாக்குதலின் பின்னணியில் இஸ்லாமியவாத நாடு என்ற தீவிரவாத குழு உள்ளதாக துருக்கி அரசும் அமெரிக்க அதிகாரிகளும் நம்புகிறார்கள்.
உயிரிழந்த தன் சொந்த மகளின் உறைந்த கருமுட்டைகளை பயன்படுத்தி குழந்தையை பெற்றெடுப்பது தொடர்பான சட்ட போராட்டத்தில் 60 வயதான பிரிட்டன் பெண் வெற்றி பெற்றுள்ளார். அவருடைய மகள் தன்னுடைய 23 வயதில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதால் தன் கருமுட்டைகளை உறைய வைத்திருந்தார். 5 பின் அவர் மரணமடைந்தார். உறைய வைக்கப்பட்ட தனது கருமுட்டைகள் மூலம் குழந்தை பெற்றெடுக்கும் தாயாக தனது தாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் எழுத்துப்பூர்வமாக அவர் தனது விருப்பத்தை தெரிவிக்கவில்லை. இதையடுத்து செயற்கை கருத்தரிப்பு முறையால் குழந்தை பெறும் முறையை ஒழுங்குபடுத்தும் அமைப்பு அந்த கருமுட்டைகளை வெளியெடுக்க அனுமதி மறுத்துவிட்டது.
எகிப்தின் வடக்கு சைனாயில் காப்டிக் ஃபாதரியர் ஒருவரை தங்கள் அமைப்பினர் கொன்றுவிட்டதாக IS அமைப்பின் எகிப்திய குழு தெரிவித்துள்ளது. அந்த ஃபாதரியார் இஸ்லாமுக்கு எதிராக இருந்ததால் IS துப்பாக்கிதாரிகள் அவரை சுட்டுக் கொன்றதாக அந்த குழு தெரிவித்துள்ளது. ரஃபேல் மூசா என்ற அந்த ஃபாதரியார் எல் அரிஷ் என்ற நகரில் அவருடைய பழுதான காரை சீர் செய்து கொண்டிருந்த போது தலையில் சுடப்பட்டு கொல்லப்பட்டார் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.
செய்தியரங்கில் முதலாவதாக இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் வாழும் தமிழர்களிடையே அச்சம் நீடிக்கிறது என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையர் அறிக்கை வெளியிட்டிருந்தார். இதுகுறித்து இலங்கையில் உள்ள தமிழ் அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கேட்டறிந்தார் எமது செய்தியாளர் ஆர். உதயகுமார்.
ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பாக மனித உரிமைகள் ஆணையாளரால் முன்வைக்கப்பட்ட அறிக்கை 2015 நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை இலங்கை அரசு முழுமையாக நிறைவேற்றவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறுகின்றது. இது தொடர்பில் பிபிசி தமிழோசைக்கு கருத்து தெரிவித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதான கட்சியான இலங்கை தமிழர் கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா,
மனித உரிமை பேரவையுடைய ஆணையாளர் குறிப்பிட்ட விடயங்களை நாங்கள் பரிபூர்ணமாக ஆதரிக்கின்றோம். குறிப்பாக போர்க்குற்றம் தொடர்பாக ஹைபிரிட் ஜட்ஜஸ் கவுன்சிலர்ஸ் ப்ரொசிக்யூட்டர்ஸ் அவர்களுடைய பிரசன்னம் இருக்க வேண்டும் என்று எடுத்த தீர்மானத்தை ரஞ்சிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்தி வந்திருக்கின்றோம். அதே போல இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும், ஆக்கிரமிக்கப்பட்ட ஹானிகள் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும், கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் போன்ற அத்தனை விடயங்களையும் ஆணையாளர் மிக தெளிவாக இந்த அரசாங்கம் தமக்குரிய நம்பிக்கையை பெற வேண்டும், அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும், நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும், அதற்காக தங்களுடைய பங்களிப்பு இருக்கின்றது என்று ஆணையாளர் மட்டுமல்ல அமெரிக்க ராஜாங்க அமைச்சே தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றது. இந்த விடயங்களில் நாங்கள் ஐநாவினுடைய ராஜதந்திரிகளுடைய சர்வதேசத்தினுடைய சமூகத்தினுடைய ஆதரவை நாடி நிற்கின்றோம். சர்வதேச சமூகமும் ஐநா மனித உரிமை பேரவை இந்த அரசுக்கு அழுத்தங்களை கொடுத்து நிறைவேற்றுவதற்கு நாங்களும் உந்து சக்தியாகவும் தொடர்ந்து வேலை செய்வோம்
என்றார் மாவை சேனாதி ராஜா. ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வெளியிட்டுள்ள இந்த கருத்து இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு நினைவூட்டல் என்கின்றார் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் அமைச்சருமான மனோ கணேசன்.
2015 நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் வேறு நாட்டவரால் திணிக்கப்பட்ட தீர்மானம் அல்ல, உங்கள் சொந்த தீர்மானம். உலக நட்பு நாடுகளுடன் சேர்ந்து எங்களே பங்காளியாக இருந்து கொண்டு வந்து நிறைவேற்றிய தீர்மானம் என்பதை அவர் கடுமையான நினைவுபடுத்தலை செய்திருக்கின்றார். அடுத்தது 4 அடிப்படைகளிலே இலங்கை அரசாங்கத்தின் பொறிமுறை உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உங்கள் கண்டறியும் ஆணைக்குழு, நீதிமன்ற செயல்முறை, நஷ்டஈடு, மீண்டும் கடந்த கால கொடுமைகள் நடக்காமல் பார்த்துக் கொள்வது, நான்கும் அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை உள்வாங்கி உரிய முறையிலே பொறிமுறை உருவாக்கப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இலங்கை அரசாங்கம் உடனடியாக நீதிமன்ற பொறிமுறையை சர்வதேச தரப்பின் தொடர்பாளருடன் முன்னெடுக்க வேண்டும் என்ற சர்வதேச சமூகத்தின் தொடர்பாடல் அறவே இல்லாத ஒரு நீதிமன்ற பொறிமுறையை உள்நாட்டு தமிழ் மக்களும் அதே போல சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கின்றது
என்றார் அமைச்சர் மனோ கணேசன்.
ஆர் உதயகுமார். இலங்கையில் பிரதி அமைச்சர் பாலித்த தேவபெரும இன்று தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்தது அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த செய்தி குறிப்பை தருகிறார் கே எஸ் உதயகுமார்.
உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த பிரதி அமைச்சர் பாலித்த தேவபெரும இன்று மாலை திடீரென தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்தமை காரணமாக அரச வைத்தியசாலையொன்றில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். களுத்துறை மாவட்டத்தில் அமைந்துள்ள அரச கல்லூரியொன்றுக்கு மாணவர்களை அனுமதிக்கும் போது ஏற்பட்டுள்ள முறைகேடுகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்குமாறு கோரி பிரதி அமைச்சர் தேவபெரும கடந்த 4 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். அரசியல் காரணங்களுக்காக அனுமதி மறுக்கப்பட்ட 10 மாணவர்களுக்கு இன்றைய தினத்துக்குள் பாடசாலையில் அனுமதி வழங்கப்படாவிட்டால் தான் அரசாங்கத்தை விட்டு வெளியேற போவதாக பிரதி அமைச்சர் தேவபெரும இன்று பகல் ஊடகங்கள் மூலம் தெரிவித்திருந்தார். கடந்த ஆட்சி காலத்தில் அரசியல் ரீதியாக பழிவாங்கப்பட்ட மக்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதற்காகவே நாம் நல்லாட்சி அரசாங்கத்தை உருவாக்கினோம். ஆனால் கடந்த காலத்தில் பழிவாங்கப்பட்ட மக்கள் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் மேலும் அநீதிகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க முடியாத அரசாங்கம் ஒன்றில் அமைச்சு பதவியொன்றை வகிப்பதில் எந்த விதமான பலனும் இல்லை என்றும் தெரிவித்தார். எனவே பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு இன்றைய தினத்துக்குள் கல்லூரி அனுமதி வழங்கப்படாவிட்டால் தான் அரசாங்கத்தை விட்டு வெளியேற உள்ளதாக அவர் எச்சரித்தார். இதேவேளை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த பிரதி அமைச்சர் தேவபெரும இன்று மாலை அருகில் அமைந்துள்ள மின்விசிறியொன்றில் கழுத்தை கட்டிக்கொண்டு தற்கொலை செய்து கொள்வதாக அச்சுறுத்தினார். அப்போது அங்கு ஒன்று கூடிய மக்கள் அமைச்சரை பாதுகாப்பாக நாகுடை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். இதேவேளை பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மீகாத்தென்ன கல்லூரியில் அனுமதி படுவார்கள் என்று மாகாண கல்வி நிர்வாகம் இன்று மாலை அறிவித்தது. இதன்படி பிரதி அமைச்சர் மேற்கொண்ட உண்ணாவிரத போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
கே எஸ் உதயகுமார். மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியில் 150 அரசு ஊழியர்களை தனது அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாந்தை கடும் நிபந்தனைகளுடன் கொழும்பு நீதிமன்றம் பிணையில் இன்று விடுதலை செய்தது. கூடுதல் தகவல்களுடன் கே எஸ் உதயகுமார்.
கடந்த ஆட்சி காலத்தில் 150 அரச ஊழியர்களை தனது அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ உட்பட 3 சந்தேக நபர்களை பிணையின் கீழ் விடுதலை செய்யுமாறு கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்றம் விடுத்த உத்தரவுக்கமைய சந்தேக நபர்கள் இன்று ஆஜராகிய போது அவர்களை 50 லட்சம் ரூபாய் பிணையின் கீழ் விடுதலை செய்யுமாறு நீதிபதி உத்தரவிட்டார். வழக்கு விசாரணை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 10 தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. கடந்த ஆட்சி காலத்தில் கூட்டுறவு மொத்த விற்பனை நிறுவனத்தில் கடமையாற்றும் 150 அரச ஊழியர்களை தனது அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தியதன் மூலம் முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ அரசாங்கத்துக்கு சுமார் 5 கோடி ரூபாவுக்கும் மேற்பட்ட நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குற்றச்சாட்டுகளை தாக்கல் செய்த ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஆனால் தாங்கள் இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்தார். நல்லாட்சி அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுத்து வரும் கூட்டு எதிர்கட்சியின் அங்கத்தவர்களை பழிவாங்கும் நோக்கத்துடன் இவ்வாறான பொய் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதாக தெரிவித்த முன்னாள் அமைச்சர் இவ்வாறான அச்சுறுத்தல்களின் மூலம் தங்களை முடக்க முடியாதென்றும் தெரிவித்தார்.
கே எஸ் உதயகுமார். திருகோணமலை மாவட்டத்தில் குடியிருப்பு பகுதிகளில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. அதில் பலியாகுவோரின் எண்ணிக்கையும் உயர்ந்துள்ளது. இது குறித்து திருகோணமலை செய்தியாளர் ரத்னலிங்கம்.
திருகோணமலை மாவட்டத்தின் கிண்ணியா பிரதேசத்தின் மணியரசன் குளத்திற்கு மீன்பிடிக்க சென்ற 3 மீனவர்கள் வீடு திரும்பிய வேளை இந்த மீனவர்களில் 3 பிள்ளைகளின் தந்தையான குடும்பஸ்தர் ஒருவர் எதிர்பாராத விதமாக காட்டு யானையின் தாக்குதலுக்கு இலக்கான நிலையில் சம்பவம் நடைபெற்ற இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த மீனவருடன் சென்ற ஏனைய 2 மீனவர்களும் அந்த இடத்திலிருந்து தப்பியோடிய நிலையில் உயிர் பிழைத்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்த மீனவரின் சடலம் கிண்ணியா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. அண்மை காலமாகவே திருகோணமலை மாவட்டத்தில் காட்டு யானைகளின் அட்டகாசம் அதிகரித்து வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.
ரத்னலிங்கம். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தொடர்வது தமிழக கண்ணோட்டம். சென்னை காவல்துறையினர் நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் இளம்பெண் சுவாதியை படுகொலை செய்தவரின் தெளிவான புகைப்படத்தை இன்று வெளியிட்டுள்ளனர். மேலும் தகவல்களை தருகிறார் சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
சுவாதி கொலை விவகாரம் தொடர்பில் சந்தேக நபராக கருதப்படும் நபரின் ஹை ரெசல்யூஷன் எனப்படும் உயர்தரமாக்கப்பட்ட தெளிவான புகைப்படம் ஒன்றை தமிழக காவல்துறை இன்று வெளியிட்டுள்ளது. புகைப்படத்தில் காணப்படும் அந்த நபர் பற்றிய தகவலை அளிக்க விரும்பினால் அவர்கள் தொடர்பு கொள்ள சிறப்பு தொலைபேசி எண்களையும் தமிழக காவல்துறை இன்று அறிவித்துள்ளது. கூடுதலாக பெறப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளில் சந்தேக கொலையாளி கொலை செய்துவிட்டு தப்பி செல்லும் காட்சிகள் காணப்படுவதாக விசாரணை காவல்துறை தெரிவிக்கின்றது. அதனால் ஏற்கனவே காணப்பட்ட சந்தேக நபர்தான் இந்த கொலையை செய்திருக்க கூடும் என்கிற சந்தேகம் பெருமளவுக்கு உறுதியாகி உள்ளதாக காவல்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்நிலையில் சந்தேக நபரின் அடையாளம் காட்டும் தெளிவான புகைப்படமும் வெளியாகியுள்ளதால் இந்த வழக்கு விசாரணையின் வேகம் கூடி இருப்பதாகவே கருதப்படுகிறது. அதே சமயம் தமிழகத்தின் தலைநகரான சென்னை மாநகரின் மையப்பகுதியில் பகிரங்கமாக நடைபெற்றுள்ள இந்த குற்றச் செயலில் ஒரு வார காலத்திற்கு பிறகும் கூட குற்றவாளி கைது செய்யப்படவில்லை என்பது வேதனைக்குரியது என அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரான மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் மாநிலம் முழுவதும் நடக்கும் குற்றங்களை தடுக்க முடியாமல் காவல்துறை திணறிக் கொண்டிருக்கிறது. குற்ற வழக்குகளிலும் உரிய காலத்தில் விசாரணையை முடிக்க முடியாமல் காவல்துறை அதிகாரிகள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசனும் இன்று செய்தியாளர்கள் மத்தியில் இதே போன்ற கருத்தை வெளியிட்டுள்ளார்.
சென்னையைச் சேர்ந்த பெண் பொறியாளர் சுவாதி கொலையிலே எந்த விதமான முழுமையான முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இதனால் சென்னையில் மட்டுமல்ல தமிழகத்திலேயே பொதுமக்கள் மத்தியிலே ஒரு பயம் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இந்த கொலையிலே கொடூர கொலையிலே மர்மம் நீடிக்கிறது. கொலை செய்த நபரை ஒரு காலக்கெடுவுக்குள் கைது செய்து சட்டத்துக்கு முன் நிறுத்தி கொலையாளிக்கு உச்சக்கட்ட தண்டனையை பெற்றுத்தர வேண்டும்
என்றார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன். இதற்கிடையே இன்று செங்கல்பட்டு பகுதியில் சுவாதியை கொலை செய்த குற்றவாளியை உடனடியாக கைது செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி தகவல் தொழில்நுட்ப பணியாளர்கள் மனித சங்கிலி போராட்டத்திலும் ஈடுபட்டனர். தமிழக காவல்துறையினர் தரப்பில் இன்று அளிக்கப்பட்ட விளக்கத்தில் கொலை குற்றவாளியை தாங்கள் நெருங்கிவிட்டதாக கூறினார்கள். மேலும் இதே வழக்கு விசாரணை தொடர்பாக சென்னை போரூர் மற்றும் பூந்தமல்லி பகுதியைச் சேர்ந்த இருவரிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தவிர இன்னும் பலரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. முன்னதாக கடந்த 24 தேதியன்று வெள்ளிக்கிழமை காலையில் பணிக்கு செல்வதற்காக நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்திற்கு வந்திருந்த சுவாதியை ஒருவர் திடீரென மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து வெட்டி கொன்றார்.
ஜெயக்குமார் வழங்கிய இந்த குறிப்புடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது நிகழ்ச்சிகளை bbctamil.com என்ற இணையதளத்திலும் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.